It's story time.
ஒரு ராஜா தன்னோட மகளோட திருமணத்துக்கு என்ன திட்டம் வச்சிருந்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனல்ல நம்ம ஸ்டோரிஸ் இப்ப அனிமேஷன்ல வருது. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அவந்தி நாடுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு குலசேகரவர்மா. அவரு நீதி நேர்மை தவறாம அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. குலசேகரவர்மாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு மகள் தான். அவங்க பேரு யுவஸ்ரீ. குலசேகரவர்மாவுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கிறதுனால யுவஸ்ரீயை திருமணம் செஞ்சுக்க போறவர் தான் அடுத்ததா அந்த நாட்டுக்கு ராஜா ஆகிற வாய்ப்பு இருந்துச்சு. அவந்தி நாட்டோட வளத்தையும் பரப்பளவையும் படைபலத்தையும் கேள்விப்பட்டு பல நாட்டு இளவரசர்களும் யுவஸ்ரீயை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. தன்னோட மகளோட வாழ்க்கை மட்டும் இல்லாம அவந்தி நாட்டோட எதிர்காலமே அந்த திருமணத்தில் அடங்கி இருக்கிறதுனால யுவஸ்ரீக்கு ஏற்ற மணமகனை தேர்வு செய்யறதுக்கு கடும் நிபந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு ராஜா குலசேகரவர்மா நினைச்சாரு. வீரத்திலையும் அறிவிலையும் நிர்வாகத்திலையும் சிறந்தவனா இருக்கிற ஒருத்தன்தான் யுவஸ்ரீக்கு மணமகனா வரணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அவரு அப்படி நினைச்சதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. அவந்தி நாட்டை சுத்தி நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருந்துச்சு. அந்த நாடுகள் எல்லாம் எப்படியாவது அவந்தி நாட்டு மேல படையெடுத்து அவந்தி நாட்டையும் தங்களோட இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. நேரடியா படையெடுத்து வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச நாடுகள் சதி செயல்களில் ஈடுபட்டு குலசேகரவர்மா கிட்டேந்து நாட்டை கைப்பற்ற திட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 20 வருஷத்துல அந்த நாடுகள் தனியாவோ இல்ல மற்ற நாடுகளோட சேர்ந்தோ இதுவரைக்கும் 23 தடவை அவந்தி நாட்டு மேல படையெடுத்து ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியாம ஒவ்வொரு தடவை தோத்து போய் ஓடி இருந்தாலும் அந்த முயற்சியை மட்டும் கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. குலசேகரவர்மாவோட உயிருக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து இருந்துகிட்டே இருந்துச்சு. தன்னோட மகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு பெரிய வீரன் கையில இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டா அதுக்கு அப்புறமா தனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ராஜா நினைச்சாரு. இளவரசியோட திருமணத்தை பத்தி அவர் அமைச்சர்கள்கிட்ட பேசினப்போ அவங்க எல்லாருமே ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு செஞ்சு இளவரசியே தனக்கு பிடிச்ச கணவனை தானே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன இந்த திட்டத்தை ராஜா ஒத்துக்கல. தன்னோட நாடு தகுதியே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஒரு பெரிய போட்டி வச்சு அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்குத்தான் இளவரசிய திருமணம் செஞ்சு கொடுக்க போறதா அவரு அமைச்சர்கள்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன மாதிரி போட்டி வைக்கலான்னு அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் அவருக்கு சூரிய கோட்டையோட ஞாபகம் வந்துச்சு. அவந்தி நாட்டில் இருந்த ஒரு தீவுல தான் சூரிய கோட்டை இருந்துச்சு. போர்க்கால அவசரத்துக்கு அந்த தீவுல 1 வருஷம் தங்குற அளவுக்கு தேவையான எல்லா வசதிகளோடையும் இந்த கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கோட்டைக்கு பேரு தான் சூரிய கோட்டையே தவிர அந்த கோட்டையை பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டி அதுக்கு ஒரு உறுதியான இரும்பு கதவையும் போட்டிருந்தாங்க. அந்த கோட்டையை சுத்தி எல்லா பக்கமும் ஆழமான அகழிய வாய்க்கால் மாதிரி வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த அகழி முழுக்க தண்ணீரை நிரப்பி அங்கங்க வேலையும் திரிசூலத்தையும் செங்குத்தா நட்டு வச்சிருந்தாங்க. அதை தவிர அந்த அகழியில ஏராளமான முதலைகளையும் கொண்டு வந்து விட்டிருந்தாங்க. அந்த அகழிய தாண்டி தீவுல இருக்கிற கோட்டைக்கு போறதுக்கு எந்த விதமான பாலமும் கிடையாது. அகழிகள் முழுக்க மெல்லிய மூங்கில் குச்சிகளை ஒன்று பக்கத்தில் ஒன்றா அடுக்கி அந்த மூங்கில் குச்சிகளுக்கு அடியில் ஒரு ஆழமான அகழி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க. வானத்திலேந்து பார்க்கும்போது அந்த கோட்டை மட்டும் வட்ட வடிவிலையும் அதை சுற்றி இருக்கிற மூங்கில் குச்சிகள் எல்லாம் சூரியனை சுற்றி இருக்கிற கிரணங்கள் மாதிரியும் தெரியறதுனால அந்த கோட்டைக்கு சூரிய கோட்டை அப்படின்னு ஒரு பேர் வந்துடுச்சு. ஏதாவது ஒரு போர்க்கால அவசரத்தில் ராஜாவையும் அவரோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சூரிய கோட்டை இருந்துச்சு. அவந்தி நாட்டில் இருந்த ஒரு காட்டுப்பகுதியிலேந்து சூரிய கோட்டை இருந்த தீவுக்கு போறதுக்கு ஒரு ரகசிய சுரங்க வழியும் இருந்துச்சு. அந்த சுரங்க வழி காட்டுப்பகுதியில் தொடங்கி நேர தீவுக்குள்ள போகாம வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு பெரிய வழியில போற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அந்த சுரங்க வழியை பயன்படுத்தி சூரிய கோட்டை இருந்த தீவுக்குள்ள போறது அவ்வளவு சுலபமா இருக்காது. சுரங்க வழி முழுக்க கும்மிருட்டா இருக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்கேந்தோ காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால கையில தீப்பந்தத்தோட போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த தீப்பந்தம் அணையாம காப்பாத்த முடியாது. இருட்டுல சுரங்க வழியில போகும்போது சில இடத்துல படிகள் இறங்குற மாதிரி இருக்கும், சில இடத்துல படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். வலது பக்கம் இடது பக்கம்னு நிறைய திருப்பங்களோட அந்த சுரங்க வழியை பயன்படுத்துறவங்களுக்கு வந்த வழியிலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வையும் கொடுக்கும். சில இடத்துல எதிரிகளை குழப்புற மாதிரி சுரங்க வழி ரெண்டு வழியாவோ இல்ல மூணு வழியாவோ பிரிஞ்சு வேற வேற திசைகளுக்கு போகும். சரியான வழியை பத்தி நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் தீவுக்குள்ள போக முடியும். தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டா ஒரு கட்டத்துல அந்த பாதை சரசரன்னு கீழே இறங்கும், தரையும் ரொம்ப வழுக்கும். வேகமா இறங்கினாலோ இல்ல வழுக்கி விழுந்தாலோ அதுக்கு கீழே கொதிக்கிற வெந்நீர்ல போய் விழற மாதிரி அமைச்சிருந்தாங்க. சில இடத்துல காலை வைக்கும்போது பூமிக்கு அடியில ஒரு கதவு திறந்து பல நாள் பட்டினியோட உணவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சிங்கம் புலி மாதிரி காட்டு விலங்குகளோட கூண்டுல போய் விழற மாதிரி ஆயிடும். இந்த ஆபத்துகளை எல்லாம் தாண்டி அந்த சுரங்க வழியில முன்னேறி வர்றவங்களை எங்கேந்து தாக்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கு வீரர்கள் வேற வில் அம்பாலையும் வேல் கம்பாலையும் தாக்குவாங்க. போர்க்கால அவசரத்துல சூரிய கோட்டைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற ராஜாவையும் அவரோட குடும்பத்தையும் தாக்கிற எண்ணத்தோட வர்ற எந்த ஒரு எதிரி நாட்டு வீரர்களும் இந்த சுரங்க வழியை தாண்டி தீவுக்குள்ள போகவே முடியாது. ஒருவேளை அந்த எதிரி நாட்டு வீரர்கள் சுரங்க வழியை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சு மூங்கில் கம்புகளுக்கு மேலால தீவு அடையலான்னு முயற்சி செஞ்சாலும் நடுவில் அவங்களோட எடை தாங்காம அந்த மூங்கில் கம்புகள் உடைச்சுக்கிட்டு கீழே இருக்கிற அகழி தண்ணியில விழற மாதிரி ஆயிடும். அப்படி விழும்போது அங்க செங்குத்தா நட்டு வச்சிருக்கிற வேல் மேலேயோ இல்ல திருசூலத்து மேலேயோ விழுந்தா விழறவங்க உயிர் அங்கேயே போயிடும். அப்படி ஒருவேளை போகலைன்னா கூட அங்க பட்டினியோட காத்துக்கிட்டு இருக்கிற முதலைகள் அவங்கள சாப்பிட்டுடும். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் முழு பாதுகாப்போட சூரிய கோட்டை இருந்துச்சு. இவ்வளவு பாதுகாப்போட சூரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தாலும் இதுவரைக்கும் குலசேகரவர்மாவுக்கு ஒரு தடவை கூட சூரிய கோட்டைய பயன்படுத்துற வாய்ப்பே கிடைக்கல. ரகசிய சுரங்கப்பாதையில சரியான வழியில பயணம் செஞ்சு தீவுக்கு போற ரகசியம் குலசேகரவர்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். யுவஸ்ரீயோட திருமணத்துக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கிற இந்த போட்டிக்கு சூரிய கோட்டைய ஏன் பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை சூரிய கோட்டையில சேமிக்க அவரு உத்தரவிட்டாரு. இளவரசி யுவஸ்ரீயும் அவங்களோட நெருங்கிய தோழிகள் சில பேரும் சூரிய கோட்டையில ஒரு வருஷம் தொடர்ந்து தங்கறதா முடிவாச்சு. இளவரசி கூடவே சூரிய கோட்டைக்குள்ள தங்கறதுக்கு சில சமையல்காரர்கள், சில பணிப்பெண்கள், கோட்டைய பராமரிக்கிற வீரர்கள் இவங்களும் சூரிய கோட்டைக்கு கிளம்புறதுக்கு தயாரானாங்க. சுரங்கப்பாதைக்குள்ள குலசேகரவர்மா வழிகாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி உள்ள போக போக அவரு பின்னாடியே இளவரசியும், இளவரசிக்கு பின்னாடி பாதுகாப்பு வீரர்களும், அவங்களுக்கு பின்னாடி பணிப்பெண்களும், சமையல்காரர்களும், கோட்டைய பராமரிக்க வேண்டிய வீரர்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா சுரங்கப்பாதையில முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. என்னதான் குலசேகரவர்மா வழிகாட்டி அவங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிக்கிட்டு வந்தாலும் ரெண்டு வீரர்களை காட்டு விலங்குகள் கிட்ட இழந்ததுக்கு அப்புறமாதான் அவ்வளவு பேரும் தீவுக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. தீவுக்குள்ள இருந்த சூரிய கோட்டையோட மதில் சுவர்கள் யாருமே ஏற முடியாத அளவுக்கு 30 அடி உயரத்துல இருந்துச்சு. அந்த கோட்டையோட சுற்றுச்சுவர் முழுக்க போர்க்காட்சிகளை படமா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. சில இடத்துல குதிரை மேலே இருந்த வீரர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியான ஓவியங்கள் இருந்துச்சு. சில இடத்துல யானை படைகள் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுவர் முழுக்க போரால வெட்டுப்பட்ட வீரர்களோட கையும் காலும் தலையும் தனித்தனியா உருண்டு கிடக்கிற மாதிரியும் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. முன்ன பின்ன போர் அனுபவம் இல்லாத யார் அதை பார்த்தாலும் ரொம்பவே பயந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த ஓவியங்கள் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. சூரிய கோட்டையோட இரும்பு கதவுகளும் 30 அடி உயரத்துக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. இளவரசியையும் அவங்களோட தோழிகளையும் பணிப்பெண்களையும் சமையல்காரர்களையும் சூரிய கோட்டையை பராமரிக்க வேண்டிய வீரர்களையும் அங்கேயே விட்டுட்டு குலசேகரவர்மா மட்டும் கோட்டையை விட்டு கிளம்பினாரு. மறுபடியும் சுரங்கப்பாதை வழியா அவர் அரண்மனைக்கு திரும்ப வந்து சேர்றதுக்கு 1 நாள் ஆயிடுச்சு. ராஜா அரண்மனைக்கு திரும்ப வந்ததும் முதல் வேலையா இளவரசி யுவஸ்ரீயோட சுயம்வரத்துல கலந்துக்கிறதுக்கான அழைப்ப எல்லா நாட்டு இளவரசர்களுக்கும் அனுப்பினாரு. குலசேகரவர்மாவோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அவர் சொன்ன நாள்ல அரண்மனையில ஏராளமான இளவரசர்கள் வந்து சேர்ந்தாங்க. எப்படியாவது இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு அவந்தி நாட்டுக்கு ராஜா ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருந்த ஒவ்வொரு இளவரசர்கிட்டையும் இருந்துச்சு. அவங்க எல்லார்கிட்டையும் குலசேகரவர்மா சொன்னது ஒன்னே ஒன்றுதான், இளவரசி யுவஸ்ரீ சூரிய கோட்டையில இருக்காங்க. யாரால அந்த தீவுக்கு போய் கோட்டைக்குள்ள இருக்கிற இளவரசிய கூட்டிக்கிட்டு வர முடியுதோ அவங்களுக்கு இளவரசிய திருமணம் செஞ்சு கொடுத்துடுவேன். எனக்கு அடுத்ததா இந்த நாட்டை ஆளப்போற வாய்ப்பும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த சுயம்வரத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளவரசரும் தங்களோட பேரை அமைச்சர்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 3 நாள் கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த 3 நாளைக்குள்ள அந்த இளவரசனால ஒருவேளை யுவஸ்ரீய கோட்டையிலேந்து கூட்டிக்கிட்டு வர முடியலன்னா அந்த இளவரசன் இறந்து போனதா தீர்மானிச்சு அடுத்த இளவரசனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. பேர் கொடுத்த எல்லா வீரர்களுக்கும் வாய்ப்பு வர வரைக்கும் அவங்க அவந்தி நாட்டோட அரண்மனையிலேயே தங்கி இருக்கலாம். பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஆபத்துகளை தெரிஞ்சு போட்டியில கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற இளவரசர்களை கைது செஞ்சு அவந்தி நாட்டோட பாதாள சிறையில அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்களோட சொந்த நாட்டுக்கு போகவும் முடியாது. அவங்க வாழ்நாள் முழுக்க அவந்தி நாட்டோட பாதாள சிறையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும். இந்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு போட்டியில கலந்துக்கிறவங்க பேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மொத்தம் 83 பேர் பேர் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரோட பேரையும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து சூரிய கோட்டைக்கு போக வேண்டிய வரிசை பட்டியலை தயார் செஞ்சாங்க. குலுக்கல்ல முதல் இடத்துல வந்த காலத்தி நாட்டு இளவரசன் மற்ற எல்லா இளவரசர்களையும் பார்த்து அப்பவே ஜெயிச்சிட்ட மாதிரி சிரிச்சான். அங்க இருந்த எல்லா இளவரசர்கள்கிட்டையும், நீங்க இனிமே இங்கே தங்கி இருக்கிறது வீண் வேலை, ஏதோ உங்க நாட்டிலேந்து சுயம்வரத்துல கலந்துக்கிறதுக்காக வந்துட்டீங்க, இருந்து என் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூரிய கோட்டைக்கு கிளம்பினான். குலுக்கல் வரிசை பட்டியல்ல பின்னாடி வந்த இளவரசர்கள் எல்லாரும் குலுக்கல்ல முதல்ல வர்றவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம், இந்த தேர்வு முறையே சரியில்லை, வில்வித்தை போட்டியோ இல்ல வாள் போட்டியோ குத்துச்சண்டையோ வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனா 2வது நாளே ரகசிய சுரங்கப்பாதைக்கு காவல் இருந்த சில வீரர்கள் அரண்மனைக்கு வந்து காலத்தி நாட்டு இளவரசனோட உடல் வெந்நீர் தடாகத்துல கரை ஒதுங்கி இருக்கிறதா சொன்னதும் எல்லா இளவரசர்களுக்கும் ரொம்பவே பயம் வந்துடுச்சு. 2வதா போன கபில நாட்டு இளவரசனும் கொதிக்கிற வெந்நீர் தடாகத்துல விழுந்து உயிரை விட்டான். அடுத்து வந்த 2 மாசமும் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்ல 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நாட்டு இளவரசனோட சாவு செய்தி அரண்மனைக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. வரிசைப்பட்டியல்ல காத்துக்கிட்டு இருந்த மத்த நாட்டு இளவரசர்கள் நம்பிக்கையையும் தைரியத்தையும் இழந்து போனாங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.